Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaen mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो. अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति तो क्वेश्चन ही होते हैं सारी दुनिया का. भाई सारी दुनिया पतित है, सब जाते हैं हम पतित है, तो सारी दुनिया का ही सवाल हुआ. अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुना
இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி பாப் தாதா மதுபன் ஓம் சாந்தி. இனிய குழந்தைகளே, உங்கள் கல்வி புத்திக்குரியதாகும். உங்கள் கல்வி புத்திக்கு உரியதாகும். உங்கள் புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்குவதற்கு உங்கள் குடும்பத்தவர்களுடன் சாதுரியமாக தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் உணவிலும் பானத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். உங்கள் உணவிலும் பானத்திலும் எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி: எவ்வாறு கடவுளின் செயற்பாடு மிகவும் அற்புதமானதாகவும் மறைமுகமானதாகவும் உள்ளது? பதில்: ஒவ்வொருவரையும் அவரவர்களின் கர்ம கணக்குகளை தீர்க்க செய்கின்ற செயற்பாடு மிகவும் அற்புதமானதும் மறைமுகமானதும் ஆகும். ஒருவர் தனது பாவங்களை மறைப்பதற்கு எவ்வளவு தான் முயற்சி செய்தாலும் அவை மறைந்து இருக்க முடியாது. தண்டனை நிச்சயமாக அனுபவம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொருவருடைய கணக்கும் மேலே வைக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே தந்தை கூறுகிறார், தந்தைக்கு உரியவராகிய பின்னர் ஏதாவது பாவம் செய்யப்பட்டால் அப்பொழுது உண்மையை கூறுவதனால் அரைவாசி மன்னிக்கப்பட்டு தண்டனை குறைக்கப்படும். தண்டனை குறைக்கப்படும். எதனையும் மறைக்க வேண்டாம். ஒருவர் வைக்கோலை திருடினாலும் நூறாயிரக்கணக்கான ரூபாய்களை திருடினாலும் இரண்டும் ஒன்றே என கூறப்படுகிறது. அதனை மறைப்பதனால் ஒருவரால் தெய்வீக குணங்களை கிரகிக்க முடியாது. ஓம் சாந்தி. இங்கே நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? இங்கே நீங்கள் யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள்? தாயும் தந்தையுமான பாப் தாதா இங்கே வருவார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அவர்கள் வந்து உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பார்கள். 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததை போன்றே நீங்கள் பாபாவிடம் இருந்து உங்கள் சொர்க்க ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை கோருகிறீர்கள். இது அனைவருடைய இதயத்திலும் இருக்கும். நரகமாகிய வைகோட் போர் இப்போது தீ மூட்டப்பட உள்ளது. நீங்கள் இவ்வுலக மக்களுடன் எத்தொடர்பையும் கொண்டிருப்பதில்லை. உங்களுக்கு ஞானம் மறைமுகமானது, ஆஸ்தியும் மறைமுகமானதாகும். ஒரு லௌகீக தந்தையிடமிருந்து பெறப்படுகின்ற ஆஸ்தி புலப்படுகின்றது. இது எனது தந்தையின் சொத்து. உங்களால் அதனை உங்கள் கண்கள் மூலம் காண முடியும். உங்கள் தந்தையும் உங்கள் ஆஸ்தியையும் காண முடியும். எவ்வாறாயினும் ஆத்மாக்களாகிய நீங்கள் மறைமுகமானவர்கள். அக்கண்கள் மூலம் உங்களால் ஓர் ஆத்மாவையோ அல்லது பரமாத்மாவையோ காண முடியாது. ஒரு பௌதீக உறவு முறையில் நீங்கள் உங்களை ஒரு சரீரமாகவே கருதுகிறீர்கள். நீங்கள் அதனை உங்கள் கண்கள் மூலம் காண்பதுடன் உங்களுக்கு சரீரத்தை கொடுத்த உங்கள் தந்தையையும் காண்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ஆசிரியரையும் குருவையும் காண்கிறீர்கள். இங்கே தந்தை, ஆசிரியர், குரு அனைவரும் மறைமுகமானவர்கள். நீங்கள் இப்பொழுது ஞானமாகிய 3வது கண்ணை பெறவுள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். முன்னர் உங்களுக்கு 3வது கண் இருக்கவில்லை. ஆத்மாக்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இப்பொழுது விழித்தெழுந்துள்ளார்கள். ஆகவே ஆத்மா மறைமுகமானவர். ஓர் ஆத்மா வந்து சரீரத்தில் பிரவேசிப்பதை போன்று சிவபாபாவும் இச்சரீரத்தில் பிரவேசித்து எங்களை இப்பொழுது சொர்க்க அதிபதிகளாக்குகிறார். நீங்கள் அரை கல்பத்திற்கு தந்தையிடம் இருந்து பல தடவைகள் உங்கள் ஆஸ்தியை கோரியுள்ளீர்கள் என புத்தியும் கூறுகிறது. பின்னர் நீங்கள் அதனை அரை கல்பத்திற்கு இழந்தீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். எங்களுக்கு ஸ்ரீமத்தை கொடுக்கும் ஒரே ஒருவரும் மறைமுகமானவரே. நீங்கள் பரமாத்மாவாகிய பரம தந்தையை ஒரு மறைமுகமான முறையில் செவிமடுக்கிறீர்கள் என்பதை ஆத்மாக்களாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் நிச்சயமாக ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். முதலில் ஆத்மாவும் பின்னர் சரீரமும் உள்ளது. ஆத்மா அழிவற்றவர், தந்தையும் அழிவற்றவர். தந்தை பிரவேசிக்கின்ற சரீரம் அழியக்கூடியதாகும். அவர் இச்சரீரத்தில் பிரவேசித்து குழந்தாய் குழந்தாய் என கூறி அவர் உங்களை சத்திய யுகத்து தேவ ராஜ்யத்திற்காக எங்களை முயற்சி செய்யுமாறு தூண்டுவதற்கு வந்துள்ளார் என்பதை எங்களுக்கு நினைவூட்டுகிறார். நீங்கள் முழு முயற்சியை செய்ய வேண்டும். சத்திய யுகத்தில் உங்கள் ராஜ்யம் மாத்திரமே இருக்கும். நீங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்தீர்கள். பின்னர் நீங்கள் மறுபிறவி எடுக்க வேண்டியிருந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் வம்சத்திற்கு உரியவர்களாக இருந்தவர்களும் தேவகுலத்தினராக இருந்தவர்களுமே எஞ்சியிருப்பார்கள். அங்கே வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். அங்கே சந்திர வம்சத்தினர் கூட இருக்க மாட்டார்கள். இவ்விடயங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானவையாகும். உண்மையில் சத்திய யுகத்தில் வேறு சமயங்கள் இருக்கவில்லை. இப்பொழுது பல்வேறு சமயங்கள் உள்ளன. அவர்கள் தொடர்ந்தும் தங்கள் மத்தியில் சண்டை சச்சரவு செய்கிறார்கள். அதிகளவு முரண்பாடு உள்ளது. சத்திய யுகத்தில் ஒரு தர்மம் மாத்திரமே உள்ளதால் அங்கே முரண்பாடு இல்லை. ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் ஒரு மறைமுகமான முறையில் உங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் ராஜ்யத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவதற்கு முயற்சி செய்கிறீர்கள் என நீங்கள் ஒவ்வொருவரும் கூறுவீர்கள். ஆகவே நீங்கள் அந்தளவு தைரியத்தையும் கொண்டிருக்க வேண்டும். உங்கள் பெயர் சிவசக்திகள். உண்மையில் எவரும் சிங்கத்தில் சவாரி செய்வதில்லை, ஆனால் அப்புகழ் காண்பிக்கப்பட்டுள்ளது. இதனாலேயே சக்திகள் சிங்கத்தில் சவாரி செய்வதாக காண்பிக்கப்படுகிறது. உண்மையில் நீங்கள் சிங்கத்தின் மீது அமர்ந்திருப்பதில்லை. நீங்களே மாயையை வெற்றி கொள்ளப் போகின்றவர்கள். நீங்களே இத்தைரியத்தை காண்பிக்கிறீர்கள். இதனாலேயே உங்கள் பெயர் சிவசக்தி சேனை என்பதாகும். உண்மையில் சகோதரர்களும் உள்ளார்கள், ஆனால் பெண்களே பெரும்பான்மையினர். நீங்கள் அனைவரையும் தூய்மையற்ற இல்லற பாதையில் இருந்து தூய்மையான இல்லற பாதைக்கு அழைத்து செல்கிறீர்கள். நீங்கள் விஷ்ணு பூமியாகிய சத்திய யுகத்தில் மிகவும் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்பதை அறிவீர்கள். அங்கே தூய்மை, சந்தோஷம், அமைதி அனைத்தும் இருந்தன. இங்கே அதிகளவு துன்பம் உள்ளது. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை கீழ்படியாமல் இருக்கும் பொழுது அவர் அதிகளவு தொந்தரவை விளைவிக்கிறார். அங்கே அவர்கள் சதா முகமலர்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லையற்ற தந்தை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எல்லையற்ற சந்தோஷத்தை கொடுப்பதற்கு வந்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் வீட்டில் வசிக்கலாம், ஆனால் இதனை உங்கள் புத்தியில் கிரகித்துக் கொள்ளுங்கள். இக்கல்வி புத்திக்குரியதாகும். இக்கல்வி புத்திக்கு உரியதாகும். வீட்டில் வசிக்கும் பொழுது சீமத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் உங்கள் உணவில் மூலமும் பானத்தின் மூலமும் பாதிக்கப்படுகிறீர்கள். இதனாலேயே நீங்கள் மிகவும் சாதுரியமாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரின் கர்ம கணக்கும் அவரவர்களுக்கு உரியதாகும். சிலர் பந்தனத்தில் உள்ளார்கள். ஏனையோர் பந்தனத்தில் இருந்து விடுபட்டிருக்கிறார்கள். சிலர் ஞானத்தை திறமையாக ரீங்காரமிடுகிறார்கள். அனுமதியும் கேட்கிறார்கள். உங்களுக்கு பல வழிமுறைகள் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. அவர்களுக்கு கூறுங்கள், தூய்மையாகுங்கள் என்பதே தந்தையின் கட்டளையாகும். நான் உங்கள் பக்தியின் பலனை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளேன். ஆகவே நீங்கள் நிச்சயமாக கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும். ஏனெனில் அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்யாமல் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் பெறுவீர்கள். உங்கள் தலை மீது பல பிறவிகளின் பாவ சுமை உள்ளது. தந்தை ஒரு வினாடியில் முக்தியையும் ஜீவன் முக்தியையும் கொடுப்பதை போன்று தண்டனையும் ஒரு வினாடியிலே பெறப்படுகிறது. எவ்வாறாயினும் அவ்வேதனை மிக பெரியதாகும். உதாரணமாக, மக்கள் காசியில் தங்களை அர்ப்பணிக்கும் பொழுது ஒரு குறுகிய நேரத்தில் அதிகளவு தண்டனையை அனுபவம் செய்யப்படுகிறது. ஆனாலும் கர்ம கணக்குகள் தீர்க்கப்படுகின்றன. நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்யாமல் உங்கள் கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டும். நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்யாமல் உங்கள் கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டும். ஆகவே நீங்கள் தண்டனையை அனுபவம் செய்யாத வகையில் அத்தகைய முயற்சியை செய்யுங்கள். பாபாவை நினைவு செய்வது மிகவும் சிறந்ததாகும். விநாசம் முன்னால் உள்ளது. விநாச காலத்தின் பொழுது பாண்டவர்கள் அன்பான புத்தியை கொண்டிருந்தார்கள். தந்தை நேரடியாக வந்து நீங்கள் அன்பை கொண்டிருக்குமாறு செய்தார். நீங்கள் பிறர் மீது அன்பை கொண்டிருந்து என்ன செய்வீர்கள்? அவை அனைத்தும் அளிக்கப்பட உள்ளன. தந்தையை நினைவு செய்வதற்கான தீவிர முயற்சியை செய்யுங்கள். வெளிப்புறமாக உங்கள் நண்பர்களிடம், உறவினர்களிடம் அவர்கள் சுக நலத்தை பற்றியும் அவர்கள் எவ்வாறு உள்ளார்கள் எனவும் வினவலாம். ஆனால் உங்கள் இதயம் ஒரேயொரு தந்தை மீதே பற்றை வைத்திருக்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுதும் ஒரு பௌதீக காதலியும் அன்பிற்கினியவரும் ஒருவரையொருவர் நினைவு செய்கிறார்கள். நீங்கள் சிவபாபாவின் காதலர்கள் ஆகியுள்ளீர்கள். அவர் உங்கள் முன்னிலையில் நேரடியாக உள்ளார். அவர் உங்களை நினைவு செய்கிறார். நீங்களும் அவரை நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா இச்சரீரத்தில் பிரவேசித்து ஆத்மாக்களாகிய உங்களை தனக்கு நிச்சயதார்த்தம் செய்கிறார். இது பரமாத்மாவாகிய பரம தந்தையுடனான ஆத்மாக்களின் நன்மை பயக்கும் சந்திப்பு என அழைக்கப்படுகின்றது. நீங்கள் ஞான கங்கைகளும் ஒரே ஒரு தந்தையே ஞான கடலுமாவால் தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். தந்தை உங்களுக்கு வேறெந்த சிரமத்தையும் கொடுப்பதில்லை. நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். காமமே கொடிய எதிரியாகும். அதனை வெற்றி கொள்வதனால் நீங்கள் கிருஷ்ணரின் பூமிக்கு அதிபதிகளாகுவீர்கள். தந்தையின் கட்டளை தூய்மை ஆகுங்கள். நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஒரு ராஜ்யத்தை பெறுவீர்கள். தூய்மையற்றவர் ஆகுவதற்கு பதிலாக தூய்மையாக இருந்து பாத்திரங்களை கழுவுவது மேலானதாகும். எவ்வாறாயினும் சரீர உணர்வு துண்டிக்கப்படாததன் காரணமாக நீங்கள் உங்கள் ஆஸ்தியை இழக்கிறீர்கள். தந்தை எவ்வளவு மகத்தானவர் என பாருங்கள். அவர் தூய்மையற்ற உலகில் வந்து ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசித்துள்ளார். சோமநாதரின் ஆலயத்தில் மக்கள் சிவபாபாவை வழிபடுகிறார்கள். அதே பாபா இங்கே இப்பொழுது எவ்வளவு சாதாரணமாக அமர்ந்திருக்கிறார் என பாருங்கள். இப்பொழுது கடவுளே உங்களுக்கு கற்பித்தல்களை கொடுக்கிறார். நீங்கள் அவற்றை பின்பற்றாது விட்டால் உங்கள் அந்தஸ்தை ரத்து செய்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே தூய்மை ஆகுங்கள். இப்பொழுது அனைவரும் சீரழிந்துள்ளார்கள். தூய்மையாக இருப்பவர்கள் மேன்மையானவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். அரசாங்கம் சன்னியாசிகள் குழு ஒன்றை ஒன்று கூட்டி அவர்களிடம் அனைவரையும் மேன்மையானவர்கள் ஆக்குமாறு வினவியது. எவ்வாறாயினும் சத்திய யுகத்தில் மாத்திரமே மேன்மையானவர்கள் இருக்கிறார்கள், மகானாத்மாக்கள். இங்கே எவராலும் அவ்வாறு இருக்க முடியாது. தூய்மையானவர்கள் மாத்திரமே மகானாத்மாக்கள் என கூறப்படுகிறார்கள். சந்நியாசிகள் தூய்மையானவர்கள், ஆனால் அவர்கள் இன்னமும் தூய்மையற்றவர்களுக்கே பிறக்கிறார்கள். ஏனெனில் இது மாயையின் ராஜ்யமாகும். இங்கே எவரும் யோகசக்தி மூலம் பிறப்பதில்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார், உங்கள் இதயத்தை எப்பொழுதும் சுத்தமாக வைத்திருங்கள். சிறிதளவு அகங்காரமேனும் இல்லாதிருக்கட்டும். முற்றிலும் ஏழையாகுவது சிறந்ததாகும். தந்தையே ஏழைகளின் பிரபுவாவார். ஆஹா ஏழ்மை, ஆஹா ஏழைகள் செல்வந்தர்கள் ஆக்கப்பட வேண்டும். தந்தை கூறுகிறார், நான் பாரதத்தை ஏழ்மையிலிருந்து செல்வம் மிக்கதாக ஆக்குகிறேன். பாரத மக்கள் மாத்திரமே அவ்வாறு ஆகுவார்கள். அதிலும் ஸ்ரீமத்தை பின்பற்றுபவர்கள் மாத்திரமே அவ்வாறு ஆகுவார்கள். அவர்கள் மாத்திரமே சொர்க்க அதிபதிகளாக முடியும். உங்களை கிருஷ்ணரின் பூமியின் அதிபதிகளாக அல்லது சொர்க்கத்தின் அதிபதிகள் ஆக்குவதற்காக தந்தை உங்களுக்கு இலகு ராஜயோகத்தை கற்பிக்கிறார். தந்தையின் கட்டளை தூய்மையாகுங்கள். நாங்கள் எந்த மனிதர்களையும் எங்கள் குருவாக ஏற்றுக்கொள்வதில்லை. தூய்மையினாலேயே அதிகளவு முரண்பாடு உள்ளது. ஒருவர் அடிக்கப்படுவார், ஒருவர் வீட்டை விட்டு துரத்தப்படுவார். ஆகவே அவளால் என்ன செய்ய முடியும்? தந்தை அவளுக்கு புகலிடம் அளிக்கிறார். எவ்வாறாயினும் நீங்கள் பாபாவிடம் வரும் பொழுது உங்கள் உறவினர்களை நினைவு செய்து தொடர்ந்தும் இழப்பை ஏற்படுத்தக்கூடாது. அச்சந்தர்ப்பத்தில் நீங்கள் இரு உலகங்களையும் இழப்பீர்கள். நீங்கள் ஞானத்தை கிரகிக்காது விட்டால் உங்களை சீர்திருத்த முடியாது. அப்பொழுது நீங்கள் முன்னர் செய்ததை போன்றே அதே செயற்பாட்டையே தொடர்ந்தும் செய்வீர்கள். நீங்கள் இங்கே பாவம் எதனையும் செய்யக்கூடாது. நீங்கள் புண்ணியாத்மாக்கள் ஆக வேண்டும். ஸ்ரீமத்தின் அடிப்படையில் ஒன்று பாவகரமானதா அல்லது புண்ணியகரமானதா என உங்களையே வினவுங்கள். பாபா விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் என்ன பாவங்களை செய்திருப்பினும் அவற்றை பற்றி தந்தைக்கு கூறுவதால் அப்பாவங்களின் அரைவாசி அளிக்கப்படும். பல குழந்தைகள் கூறுகிறார்கள், நான் இதனை செய்தேன், இது எனது குற்றமாகும், நான் இவ்வழியில் தூய்மையற்றவர் ஆகிவிட்டேன். நீங்கள் எவ்வளவு பாவங்களை செய்துள்ளீர்கள் என்பதை தந்தை அறிவார். அவர் விளங்கப்படுத்துகிறார், மேலும் பாவத்தை செய்யாதீர்கள், மேலும் பாவத்தை செய்யாதீர்கள், இல்லாவிட்டால் தண்டனை 100 மடங்காக இருப்பதுடன் பின்னர் உங்களுக்கு தர்மராஜரின் பூமியில் அதற்கான காட்சிகளும் கிடைக்கும். நீங்கள் அவ்விதமாக பாவம் செய்து பின்னர் அதனை மறைத்தீர்கள், எதுவும் மறைந்திருக்க முடியாது. அதை பார்க்க முடியாது விட்டாலும் தந்தை அனைத்தையும் மிகவும் தெளிவாக அறிவார். தர்மராஜுடன் முழு கணக்கும் உள்ளது. கடவுளின் செயற்பாடு மிகவும் அற்புதமானது, மறைமுகமானதும் ஆகும். கூறப்படுகிறது, அந்நபர் நிச்சயமாக பாவம் செய்திருக்க வேண்டும். இதனாலேயே அவர் ஒரு சீரழிந்த வீட்டில் பிறப்பெடுத்தார். ஆகவே அது நிச்சயமாக சேகரிக்கப்படுகிறது. மேலே கணக்கு உள்ளது. இப்பொழுது இங்கே இக்கணக்கு உள்ளது. இதனாலேயே தந்தை உங்களுக்கு தொடர்ந்தும் கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது பாவம் எதனையும் செய்யக்கூடாது. கூறப்படுகிறது, ஒரு வைக்கோலை திருடுவதும் 100,000 திருடுவதும் ஒன்றே. நீங்கள் மகா பாவத்தை செய்தீர்கள் என்பதையும் அதனால் அந்தஸ்து அளிக்கப்படும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தெய்வீக குணங்களை கிரகிக்காது விடின் உங்களால் கடவுளின் சேவையை செய்ய முடியாது. நீங்கள் ஏனையோருக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் நேரத்தை வீணாக்கி பாவத்தை செய்தால் உங்கள் அந்தஸ்து குறைக்கப்படும். பின்னர் கல்பம் கல்பமாக அதுவே உங்கள் அந்தஸ்து ஆகும். ஆகவே இயன்ற அளவு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஏன் பாபாவிடம் செல்கிறீர்கள் என நீங்கள் வினவப்படுகிறீர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், சூரிய வம்சத்தினதும் சந்திர வம்சத்தினதும் ஆஸ்தியை கோருவதற்காகவும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக ஸ்ரீமத்தை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எத்தீய செயல்களையும் செய்வதில்லையா அல்லது எப்பாவத்தையும் செய்வதில்லையா என சோதித்து பாருங்கள். இல்லாவிடின் 100 மடங்கு தண்டனை இருக்கும். பின்னர் நீங்கள் பணிப்பெண்களாகவும் வேலையாட்களாகவும் ஆகுவீர்கள். நீங்கள் அவ்வாறு ஆகுவதற்கு இங்கே வரவில்லை. நீங்கள் மம்மா பாபா என கூறுவதனால் சாதாரண ஆணிலிருந்து நாராயணன் ஆக வேண்டும் இல்லையா? ஞானத்தை கிரகிக்காமல் நீங்கள் எவ்வாறு ஒரு அந்தஸ்தை கோருவீர்கள்? நீங்கள் மம்மா பாபா என கூறி தாய் தந்தையின் சிம்மாசனத்தில் அமராது விட்டால் நீங்கள் முழுமையாக கற்கவில்லை என புரிந்து கொள்ளப்படும். மம்மாவும் பாபாவும் ஒரு சாதாரண பெண்ணில் இருந்து ஒரு சாதாரண ஆணிலிருந்து லக்ஷ்மியும் நாராயணனுமாக ஆகுகிறார்கள். உங்களுக்கு தாயும் தந்தையும் ஒரே விடயத்தையே கற்பிக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தந்தையிடமிருந்தோ உங்கள் முழு ஆஸ்தியையும் கோர வேண்டும். பலர் தொடர்ந்தும் ரகசியமாக பாவத்தை செய்வதுடன் அவற்றை பற்றி பாபாவுக்கு கூறுவதும் இல்லை. நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு தான் விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் அதனை செய்வதை நிறுத்துவதில்லை. ஒரு திருடன் அப்பழக்கத்தை வளர்த்துக் கொள்ளும் பொழுது அவனால் திருடுவதிலிருந்து பொய்களை கூறுவதிலிருந்தும் நிறுத்த முடிவதில்லை. நீங்கள் உண்மையான தந்தையுடன் உண்மையை மாத்திரமே பேச வேண்டும். தந்தையிடம் கூறுங்கள், நான் இப்பாவத்தை செய்தேன், என்னை மன்னித்து விடுங்கள். மாயை என்னை பாவம் செய்ய வைத்தால் அச்சா. நீங்கள் குறைந்தபட்சம் உண்மையை கூறியுள்ளீர்கள். ஆகவே அப்பாவத்தின் அரைவாசி மன்னிக்கப்பட முடியும். இல்லாவிட்டால் பாவம் தொடர்ந்தும் அதிகரிக்கும். தாங்கள் வியாபாரத்தில் பாவம் செய்ய வேண்டும் என சிலர் கூறுகிறார்கள். வியாபாரிகள் பாவம் செய்வதனால் தர்மத்திற்காக சிலவற்றை ஒரு புறம் ஒதுக்கி வைக்கிறார்கள். அதனால் அவர்களின் பாவங்கள் குறைக்கப்படுகின்றன. பாவம் செய்த பின்னர் அப்பணத்தை தர்மத்திற்காக பயன்படுத்துவதும் சிறந்ததாகும். உங்களால் மூழ்கியுள்ள படகிலிருந்து இரும்பை பாதுகாக்க முடிந்தாலும் அதுவும் நல்லதே. தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபிப்பதால் அனைத்தும் தர்மத்திற்கே பயன்படுத்தப்படும். தானம் அளித்து புண்ணியம் செய்பவர்கள் ஏதோ ஒன்றை பெறுகிறார்கள். தந்தை அனைவருக்கும் விளங்கப்படுத்துகிறார். தந்தை அனைத்துக்கும் வழிகாடல்களை கொடுக்கிறார். ஆகவே குழந்தைகளாகிய நீங்கள் அத்தகைய செயல்களை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. எவ்வாறாயினும் மாயை எவரையும் தனியே விட்டு விடுவதில்லை. அவர்கள் ஏதாவது நல்லவற்றை பார்க்கும் பொழுது விரைவில் அதனை உண்கின்றார்கள் அல்லது அதனை எடுக்கிறார்கள். அத்தகைய பாவ செயல்களை செய்வதனால் நீங்கள் உங்கள் சொந்த அந்தஸ்தையே அழிக்கிறீர்கள். சில குழந்தைகள் பாபா பாபா என கூறி பின்னர் தந்தையின் கரத்தை விட்டு நீங்கி செல்கிறார்கள். அவர்கள் பாபாவின் கரத்தை விட்டு நீங்கி பின்னர் அவர்களின் நிலைமை என்னவாகும்? மாயை அவர்களை பச்சையாகவே உண்பால் பின்னர் அவர்களுக்கு ஒரு சிப்பியின் பெருமதி ஏனும் இருப்பதில்லை. அது வரிசக்கிரமமானதாகும். சந்தோஷ பூமியில் ஒருவர் ராஜ்யத்தை ஆட்சி செய்வார், ஒருவர் சாதாரணமானவராக இருப்பார், பணிப்பெண்களும் வேலையாட்களும் இருப்பார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷம் எனும் ஆஸ்தியை பெறுகிறீர்கள். இதனாலேயே நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றி உங்கள் முழு ஆஸ்தியையும் கோர வேண்டும். மரணம் முன்னால் உள்ளது, அகால மரணம் உள்ளது. ஓர் ஆகாய விமானம் நொறுங்கும் பொழுது அனைவரும் மரணிக்கிறார்கள். எவராவது நடைபெற உள்ளவற்றை முட்கூட்டியே அறிவார்களா? மரணம் உங்கள் தலைமேல் உள்ளது. ஆகவே நீங்கள் தந்தையிடம் இருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் கோருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் ஸ்ரீமத்துக்கு ஏற்ப உங்கள் சரீரத்தின் ஜீவனோபாயத்திற்கான செயல்களை செய்யலாம். அத்துடன் இக்கல்வியையும் கற்றிடுங்கள். பாபா உங்களுக்கு வழிமுறைகள் அனைத்தையும் கொடுக்கிறார். நீங்கள் முயற்சி செய்து தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையற்றவர் ஆகுவதை விடவும் தரையை பெருக்குவதும் பாத்திரங்களை கழுவுவதும் மேலானதாகும். எவ்வாறாயினும் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். தூய்மைக்கு மரியாதை உள்ளது. நீங்கள் தூய்மையாகாது விட்டால் ஒரு அந்தஸ்தை பெற மாட்டீர்கள். குழந்தைகள் அனைவருக்கும் இவ்விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிக்கும். பல பிரஜைகளும் உருவாக்கப்பட உள்ளார்கள். ஓர் அரசர் ஆயிரக்கணக்கான பிரஜைகளை கொண்டிருக்க வேண்டும். ஓர் அரசராகுவதற்கு முயற்சி தேவையாகும். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, இவ்விநாச காலத்தில் உங்கள் இதயத்தில் ஒரே ஒரு தந்தை மீதே உண்மையான அன்பை கொண்டிருங்கள். ஒரே ஒருவரின் நினைவில் நிலைத்திருங்கள். இரண்டாவது, உண்மையான தந்தையிடம் எப்பொழுதும் உண்மையாக இருங்கள். எதனையும் மறைக்காதீர்கள். ஆத்ம உணர்வுடையவராக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். ஒரு பொழுதும் தூய்மை அற்றவர்கள் ஆகாதீர்கள். ஆசீர்வாதம். மகாவீரராக இருப்பதன் மூலம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கண்டு சதா பயமற்றவராகவும் வெற்றியாளராகவும் இருப்பீர்களாக. சூழ்நிலைகள் அவ்வாறிருந்தன, பிரச்சனைகள் அவ்வாறிருந்தன, அதனாலேயே நாங்கள் தோற்கடிக்கப்பட்டோம் என மகாவீர்கள் சாக்கு போக்கு கூற மாட்டார்கள். பிரச்சனைகளின் கடமை வருவதே, ஆனால் தோற்கடிக்கப்படாமல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே மகாவீரர்களின் கடமையாகும். மகாவீர் என்பது எப்பொழுதும் பயமற்றிருப்பதும் வெற்றியாளராகுவதுமாகும். ஆனால் அவர்கள் அற்புதமான சூழ்நிலைகளில் பலவீனமாக ஆகுபவர்கள் அல்ல. வெற்றியாளரான மகாவீர் ஆத்மாக்கள் ஒவ்வொரு அடியிலும் தங்கள் சரீரத்திலும் மனதிலும் சந்தோஷமாக இருப்பார்கள். என்றுமே சந்தோஷமற்றிருக்க மாட்டார்கள். கனவிலேனும் துன்ப அலைகள் அவர்களிடம் வர முடியாது. ஸ்லோகம். அனைவருக்குமான நன்மை பயக்கும் உணர்வுகள் இருக்கட்டும். இதுவே ஞானம் நிறைந்த யோகி ஆத்மாக்களின் தகைமைகள் ஆகும். ஓம் சாந்தி.